على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد وقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم وقال النبي عليه أفضل الصلاة والسلام طلب العلم فريضة على كل مسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹு தாலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லா, சலாத்தும் சலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை புத்திமதிகளை போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள் கிளையார்கள் தோழர்கள் நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. சும்மாவுடைய கடமையை நிறைவேற்றி செல்ல வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்விலே அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், பாவங்கள் எவை என்பதை விளங்கி அவைகளிலிருந்து விலகி நடந்து கொள்வதோடு நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களையும் பாவத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறும், எல்லா வேளையிலும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். உலகத்திலே அல்லாஹு தஆலா பல கோடி படைப்பினங்களை படைத்திருந்த போதிலும், மனித இனத்தை சிரேஷ்டமான படைப்பாக, ஆறறிவு கொண்ட படைப்பாக, நல்லதை தீயதை பிரித்து விளங்கக்கூடிய ஒரு படைப்பாக அல்லாஹ் மனித இனத்தை படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், இந்த மனிதனுக்கு அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்திருப்பது மட்டுமல்ல, அந்த அறிவுக்கு அலங்காரமாக ஒழுக்கத்தையும் அல்லாஹு தஆலா கடமையாக்கி வைத்திருக்கின்றார். எங்கெல்லாம் அறிவு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒழுக்கம் தேவைப்படுகின்றது. அறிவு இருக்கும் இடங்களில் எல்லாம் அமலுடைய தேவை இருக்கின்றது. ஒரு ஆலிமுக்கு, ஒரு அறிஞனுக்கு, ஒரு பட்டதாரிக்கு ஒழுக்கம் இல்லாமல் எந்த கண்ணியமும் கிடையாது. வெறும் அறிவுக்கு மட்டும் இஸ்லாம் கண்ணியம் கொடுக்கவில்லை. அறிவுக்கு ஆடையாக அலங்காரமாக அல்லாஹு தஆலா ஒழுக்கத்தை அமைத்திருக்கின்றார். ஒழுக்கம் இருப்பவர்களுக்கு அறிவு வேண்டும், அறிவிருப்பவர்களுக்கு ஒழுக்கம் தேவை. இந்த இஸ்லாம் அறியாமையை விரும்பாது, மடத்தனத்தை விரும்பாது. மடையர்களுக்கு இஸ்லாத்திலே இடம் இல்லை. அறிவை தூண்டுகின்றது, ஆராய்ச்சியை தூண்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம். அபலா யன்ஸுரூன் இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகத்தை நீங்கள் பார்க்க கூடாதா, அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று எங்களை சிந்திக்க தூண்டுகின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம். நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சிந்திக்காமல் இந்த வானத்தை பாருங்கள், ஆய்வுகளை நடத்துங்கள், ஆராய்ச்சிகளை பண்ணுங்கள், இந்த வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இந்த பூமியை பாருங்கள், இது எவ்வாறு பரத்தப்பட்டிருக்கிறது. வயலல் ஜிபாலி கைஃபனு சிபத், இந்த மலைகளை பாருங்கள், இந்த பூமி ஆடாமல் அசையாமல் பறந்து விடாமல் பாரமாக ஒரு ஆப்பாக அல்லாஹ் இந்த மலைகளை அமைத்திருக்கிறான். இப்படி ஒவ்வொரு பொருட்களையும் சொல்லி சொல்லி இஸ்லாம் எங்களை அறிவை படிக்குமாறு, சிந்தனைகளை வளர்த்து கொள்ளுமாறு தூண்டிக் கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அஃபலா யதத்தபரூன் அல் குர்ஆன், நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க கூடாதா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, ஏன் நீங்கள் குர்ஆனை சிந்திக்கிறீர்கள் இல்லை? உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? தொழில் செய்வதற்கு நேரம் ஒதுக்க எங்களுக்கு அவகாசம் இருக்கிறது, கூட்டம் குடும்பத்துக்கு பயணங்கள் செல்லவும்
துனியாவுடைய விடயங்களுக்கும் அவகாசம் இருக்கும் எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்க, மார்க்க அறிவை படிக்க, அல்லாஹ்வுடைய படைப்பிடங்களை சிந்திக்க, ஆராய்வு செய்ய நேரங்களை ஒதுக்குங்கள் என்று அல்லாஹ் எங்களை ஏவிக்கொண்டே இருக்கின்றார். காஃபிர்கள் இந்த ஆயத்துக்களை சிந்திக்க தொடங்கினார்கள். மாஷா அல்லாஹ், இறைவன் சொல்லுகின்றான், சிந்தியுங்கள், முஸ்லிம்களோ காஃபிர்களோ. சிந்தித்தவர்கள் இந்த பூமியை தாண்டி சந்திர மண்டலம் வரை சென்று விட்டார்கள். இன்னும் சிந்திக்கிறார்கள், செவ்வாய்க்கு போக முடியுமா, முதல் வானத்தை தொட முடியுமா என்றெல்லாம் காஃபிர்கள் சிந்திக்கின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹதுடைய யுத்தத்திலே பிடிபட்ட கைதிகளை என்ன செய்வோம் என்று ஆலோசனை பண்ணுகின்ற போது அங்கே முடிவாக்கப்பட்டது, இந்த கைதிகளிலே அறிவாளிகள் இருக்கிறார்கள், எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், இவர்களிலே படித்தவர்களை அறிவாளிகளை இனம் கண்டு எங்களிலே படிக்காதவர்களுக்கு கல்வியை புகட்டுகின்ற ஏற்பாட்டை சிறை கைதிகளை வைத்து செய்வோம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு அறிவை தூண்டியும் படித்தும் கொடுத்திருக்கின்றார்கள். எங்கே அறிவு இருக்கிறது ஒழுக்கம் கிடையாதோ அங்கே அவரை அறியாமல் தலக்கணம் வந்து விடுகின்றது. சொல்லுவார்கள், இலக்கணம் இருந்தால் தலக்கணம் இருக்கும் என்று. அறிவு இருப்பவர்களிடத்திலே ஒழுக்கம் கட்டாயம். ஆனால் இன்று மார்க்க அறிவை படிப்பதிலோ இறைவன் வழிகாட்டிய அந்த ஆராய்ச்சிகளை செய்வதிலோ ஒரு மந்த நிலை முஸ்லிம்களுக்கு குறிப்பாக ஏற்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அறிவை படிப்பதில் மட்டுமல்ல, அனைத்து விடயங்களிலும் ஒரு வகையான மந்த நிலை. பணத்தை சம்பாதிப்பதிலும் ஒரு சாராருக்கு மந்த நிலை. எனக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைச்சிட்டா போதும், ஒரு மாதத்துக்கு சௌத்திரியால் 1000 கிடைச்சிட்டா போதும் என்று அந்த அறிவை உலகத்தை தேடுவதில் கூட ஒரு வகையான மந்த நிலை இருப்பதை காணுகின்றோம். பணத்தை சம்பாதிக்க வேண்டும், உழைக்க வேண்டும், இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக அதனை செலவிட வேண்டும். பொருளாதாரம் என்பது அது இன்றி முஸ்லிம்களுக்கு வாழ முடியாது. இஸ்லாம் காட்டியிருக்கின்ற மிகப்பெரியதோர் ஆயுதம் தான் இந்த பொருளாதாரம். ஆனால் இதை உழைப்பதில் கூட ஒரு சிலருக்கு மந்த நிலை இருப்பதை காணுகின்றோம். இபாதத்திலே மந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. 5 நேரம் தொழுதுதான் போதும் பாப்பா, இதுக்கு மேல் மிருகமா நாங்க போக தேவையில்லை என்று அடுத்த நிலைக்கு போகாத ஒரு நிலையையும் பார்க்கின்றோம். இது தீனிலும் இருக்கிறது, இபாதத்திலும் இருக்கிறது, உலகத்திலும் இருக்கிறது, தொழிலிலும் இருக்கிறது. மார்க்க அறிவை கற்பதிலும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அங்கால் செல்லுவதற்கு குறிப்பாக முஸ்லிம் சமூகம் தயாரில்லாத நிலையிலே இருக்கின்றோம். மாணவர்களை எடுத்துக்கொண்டால் எப்படி சரி கஷ்டப்பட்டு ஓலைவர் செஞ்சிட்டா போதும், இன்னும் ஒரு சாரார் தப்பி தவறி ஏலவளுக்கு போயிருவாங்க, இதோட முடிச்சுக்கொள்ளணும் படிப்ப என்று மேல் நிலையை யோசிக்காமல் அப்படி கீழ் மட்டத்திலே மந்தமாக இருப்பதை இன்று உலகத்தில் காணுகின்றோம். ஆனால் இறைவன் எங்களை முயற்சி செய்யுமாறு, ஒவ்வொரு துறையிலும் முயற்சி செய்யுமாறு இறைவன் எங்களை தூண்டிக்கொண்டே இருக்கின்றான். எங்கட விஷயங்கள்ல யாரு முயற்சிகளை செய்வார்களோ சுபுலனா, அவங்களுக்கு நாங்க வழிகளை திறந்து கொடுப்போம், வழிகளை காட்டுவோம், முயற்சி செய்யுங்கள் என்று அல்லாஹ் முயற்சியை தூண்டுகின்றான். மனிதன் எதை முயற்சிக்கிறானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கின்றது என்று இறைவன் எங்களுக்கு இருக்கின்ற நிலையிலிருந்து மேல் நிலைக்கு செல்லுவதற்கு ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக, ஒழுக்கத்தை எங்களுக்கு அடைந்து கொள்வதற்காக, இந்த ஒழுக்கத்தை சமூகத்திலே உருவாக்குவதற்காக மேல் நிலைக்கு ஒவ்வொருவரும் சோம்பேறிகளாக மாறிவிடாமல், மந்த நிலையில் மங்கிவிடாமல் மேல் நிலையை நோக்கி செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கின்றார். நாங்கள் யார்? முஸ்லிம்கள். நாங்கள் நபிமார்களுடைய பிரதிநிதிகள், நபிமார்களுடைய பணியை செய்ய வந்தவர்கள். ஏன்? இந்த உலகத்தின் தலைவர்கள் நாம். இந்த உலகத்தை நடாத்துகின்ற தகுதிகள் எங்களிடத்திலே தான் இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா துறையிலும் முஸ்லீம்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து மேல்நிலையை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் ஒழுக்கம் அங்கே இருக்க வேண்டும். படிக்கின்றோம் படிக்கின்றோம், படித்து படித்து மேல்நிலைக்கு செல்லுகின்றோம். படிக்க படிக்க அந்தஸ்துகள் வர வர பணம் கூட கூட, வசதி கூட கூட, கடைகள் கூட கூட. ஜும்மாக்கு போக நேரம் இல்லை, பள்ளிக்கு போக நேரம் இல்லை, அஞ்சு நேரம் தொலை நேரம் இல்லைண்டா. அந்த படிப்பு அந்த தொழில் ஆபத்து, அவருக்கு பெரும் ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அவருடைய இஸ்லாத்திலே கேள்விக்குறியை உண்டு பண்ணும். அவர் ஈமானுள்ளவரா இல்லையா என்கின்ற சந்தேகங்களை ஏற்படுத்தி விடுகின்றது. ஆனால் தீனுள்ள, தக்வா உள்ள, அல்லாஹ்வுடைய அச்சமுள்ள, ஒழுக்கமுள்ள படிப்பாளிகளாக, வியாபாரிகளாக, அல்லாஹ்வுடைய எண்ணமுள்ள, சிந்தனையுள்ள, தக்வா உள்ள உலகத்திலே ஈடுபடக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இதனை இஸ்லாம் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்தில் மட்டும் ஆர்வம் காட்டவில்லை, தொழுகையில் மட்டும் ஆர்வம் காட்டிய ஒரு நபி அல்ல. சஹாபாக்களிலே திறமைசாலிகளை கண்டுபிடித்து, நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், நீங்கள் இந்த நாட்டுக்கு செல்லுங்கள், எங்களுடைய நாட்டுக்கு, எங்களுடைய முஸ்லீம்களுக்கு தேவைப்படக்கூடிய சரக்கு சாமான்களை நீங்கள் கொண்டு வந்து சேருங்கள் என்று அப்படி ஒரு சாராரை வியாபாரத்துக்குண்டே நியமித்தார்கள். அவர்கள் கவலைப்படுவார்கள், நபி அவர்களே எங்களுக்கு உங்களோடு இருக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கவில்லையே என்று அவர்களுடைய கவலைகளின் போது நபி அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? சமூகத்துக்காக உதவி செய்கின்ற நீங்கள், சமூகத்துக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுக்கின்ற நீங்கள், இடைநடுவிலே மரணித்தாலும் உங்களுக்கும் அல்லாஹ் பாதையில சஹீதாவி மரணித்தவர்களுக்கும் சமமான அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். ஜிஹாதுடைய அந்தஸ்து கிடைக்கும் என்று சொல்லுவார்கள். இப்படி எல்லா துறையிலும் ஒழுக்கத்தோடு, பண்பாடுகளோடு, நல்ல நீயத்துகளோடு, நல்ல சேவை மனப்பாங்கோடு துனியாவுடைய விடயங்களிலே நாம் ஈடுபட வேண்டும். மந்த நிலையை அடையக்கூடாது, பின்னோக்கி செல்லக்கூடாது. இவ்வாறு ஒவ்வொரு துறையிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஆர்வப்படுத்தினார்கள். ஒரு சஹாபி அவர்களை கண்டார்கள், கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு உழைக்கின்ற அந்த இரண்டு கைகளை நபி அவர்கள் அப்படியே எடுத்து முத்தமிட்டார்கள். கஷ்டப்பட்டு உழைக்கின்ற, சிரமப்பட்டு உழைக்கின்ற இந்த கையை நபி அவர்கள் முத்தமிட்டு இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே நாம் முடங்கி போய்விடக் கூடாது. மந்த நிலையை எந்த துறையிலும் நாம் அடையக்கூடாது. நபிமார்களை பாருங்கள், ஒவ்வொரு துறையிலே வியாபாரம் செய்தார்கள், ஒவ்வொரு துறைகளிலே தொழில்களை அமைத்துக் கொண்டார்கள். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு விதமான தொழில்களை செய்திருக்கிறார்கள். சஹாபாக்களையும் இந்த பணிகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். எனவேதான் இந்த உலகத்தை நடாத்துகின்றவர்கள், இந்த உலகத்தினுடைய பிரதிநிதிகள், இந்த உலகத்தை வழிநடாத்துகின்ற நிர்வாக பொறுப்பை அல்லாஹு தஆலா இஸ்லாத்துக்கு தான் தகுதியுள்ளதாக அறிமுகம் செய்திருக்கின்றார். முஸ்லீம்கள் தான் இந்த உலகத்தை நிர்வாகம் செய்ய எல்லா வகையிலும் தகுதியானவர்கள் என்பதையும் இறைவன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகம் இயங்குவதற்கு தேவையான அனைத்து துறைகளையும் படிப்பது, அதிலே ஈடுபடுவதை இஸ்லாம் ஃபர்லு கிஃபாயாவாக, ஃபர்லு கிஃபாயாவாக எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றது. இந்த உலகத்தை நடத்த எதுவெல்லாம் தேவையோ அதில் அது அந்த அனைத்து துறைகளிலும் முஸ்லீம்கள் ஈடுபடுவது ஃபர்லு கிஃபாயா, சமூக கடமை. இந்த உலக நிர்வாக தேவைகளிலே முஸ்லீம்கள் ஈடுபடவில்லை என்றால், கண்ணியத்துக்குரியவர்களே, சமூக கடமையை பாலாக்கிய குற்றம் கயாமத்திலே நாம் ஒவ்வொருவரும் விசாரணைக்கு உள்படுத்தப்படுவோம். நான்கு அத்தியாவசியமான ஃபர்லு கிஃபாயாவான கடமைகள் இருக்கிறது. நெசவு தொழில், கவன், இது ஃபர்லு கிஃபாயா. இருப்பிட வசதிகளை செய்வது, வீடு வாசல்களை கட்டுவது, உருவாக்குவது, அது சார்ந்த கலைகளை, கலை துறை சார்ந்தவர்களை உருவாக்குவது ஃபர்லு கிஃபாயா. விவசாயம் செய்வது ஃபர்லு கிஃபாயா. விவசாயம் யாரும் செய்யவில்லை என்றால் எதை தின்றது, எப்படி உலகத்துல வாழ்றது, கொஞ்ச நாளையில செத்து மாண்டு போய்விடுவோம். எனவே விவசாய துறையில ஈடுபடுவது, அந்த துறையை வளர்ப்பது ஃபர்லு கிஃபாயாவாகும். இது போன்று நான்காவது ஒரு ஃபர்லான ஒரு விஷயம்தான் அரசியல், நிர்வாகத்துறை. நிர்வாகத்துறையிலே நாம் ஒவ்வொருவரும் ஈடுபடுவது, அந்த துறையை வளர்ப்பது, அது சார்ந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வது, நிர்வாகத்துறையிலே திறமைசாலிகளை உருவாக்குவது முஸ்லீம்கள் மீது ஃபர்து கிஃபாயா. இந்த நாட்டை நடத்துகின்ற நிர்வாக தேவைகள் அரசாங்க மட்டத்தில் இருந்து அதன் கீழுள்ள அடுத்த அடுத்த கட்டங்களில் இருந்து நாட்டை நடத்துகின்ற நிர்வாக தேவைகள், அந்த நிர்வாக திறமை உள்ளவர்கள் இருப்பதை இஸ்லாம் ஃபர்து கிஃபாயாவாக அறிமுகம் செய்திருக்கின்றது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, மாணவர்கள் படிக்கின்றவர்கள் மிகப்பெரிய ஒரு தேவையை இந்த சமூகத்துக்கு நாம் ஆற்றப் போகின்றோம் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு வர வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, மாணவர்கள் அதிகமாக அவர்கள் சயன்ஸை விரும்புகின்றார்கள், காமர்ஸை விரும்புகின்றார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, மெத்தை விரும்புகின்றார்கள். இது சார்ந்த, இது தவிர்ந்த மற்ற துறைகளை புறக்கணிக்கின்ற ஒரு நிலையை காணுகின்றோம். புறக்கணிக்கப்படுகிறது, விரும்புவதில்லை, ஒரு இழிவாக காணப்படுகின்ற ஒரு அம்சமாக இந்த ஆர்ட் துறை, இந்த கலைத்துறை முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே அண்மை காலமாக மிக வேகமாக இடம் பிடித்து வருகின்றது. என்ன செய்றீங்க? பயோ சயின்ஸ், மாஷா அல்லாஹ். என்ன செய்றீங்க? காமர்ஸ், நல்ல விஷயம். என்ன செய்றீங்க? மெத், நல்ல விஷயம். என்ன செய்றீங்க? ஆர்ட்ஸா? ஐயோவான் என்று ஒரு தடுக்கக்கூடியதோ அல்லது புறக்கணிக்கக்கூடியதோ அல்லது இழிவாக கருதக்கூடிய ஒன்றாக இந்த ஆட்சை முஸ்லீம் சமூகம் அண்மை காலமாக உணர்ந்து வருவதை காணுகின்றோம். சில பெற்றோர்கள் அவங்களோட மற்ற பெற்றோர்கள்ட்ட கேட்கிறேன், உங்க மகன் எதுல படிக்கிறாரு? அல்லாஹ் விலக்கி விட்டுருங்க, ஆட்சா சரி வராது. ஏன் பெற்றோர்கள் இப்படி கூட விமர்சனம் செய்கின்றார்கள்? ஐயோ, ஆட்சி வானம், அதுல படிக்கிறவன் எல்லாம் கீழ்த்தாதிகள், தரம் குறைந்தவர்கள், குடுகாரர்கள், டீச்சர்ஸ் மாற சேர் மாற அடிக்கிறவனோல், ஊர்லே கேடு கட்டவனோல் அந்த துறையில் இருக்கிறான், புள்ளைய கலட்டி எடுத்துருங்கோ என்று சொல்லி கலட்டி எடுக்கின்ற அளவுக்கு இந்த ஆர்ட் துறை புறக்கணிக்கப்பட்டு வருவதை நாம் காணுகின்றோம். பெரிய படிப்பு படிக்கிறடி, ஆனா ஆர்ட்ஸ் எல்லாம் படிக்கிறடி. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆனால் ஒன்று இஸ்லாம் நமக்கு ஃபர்து கிஃபாயா, சமூக கடமை, நிர்வாகத்துறை, நாட்டை நடத்துகின்ற இந்த பொறுப்புகளை ஆர்ட்ஸுக்கு கீழே தான் சாதிக்க முடிகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, டாக்டருக்கு படிக்கிறாங்க, வானமண்டல்ல நல்ல விஷயம், சமூகத்தில் தேவை, அதுவும் ஃபர்து கிஃபாயா. ஆனால் அவர்களுடைய துறை நோயாளிகளோடு, நோயாளிகளுக்கு சேவை செய்கின்ற ஒரு துறை, வேறு சமூக விடயங்களில் ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு நேரம் இல்லாத ஒரு நிலை இருப்பதனால், கண்ணியத்துக்குரியவர்களே, ஆட்சி இது எங்களுடைய நாட்டின் நிர்வாகத்தை நடத்துகின்ற துறை. முஸ்லீம்கள் ஒவ்வொரு துறையிலும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு துறையிலும் முஸ்லீம்கள் அதிகாரிகளாக செயல்பட வேண்டும். அதை சாதிக்க முடியும், இந்த புறக்கணிக்கின்ற, ஒதுக்குகின்ற, தள்ளி வீசுகின்ற, கேவலமாக இழிவாக கருதுகின்ற, படிக்க விருப்பம் இல்லாத ஒரு துறை இருக்கிறதே, இந்த ஆட்சி இதிலேதான் நமது நாட்டிலே எதிர்காலத்திலே நமது சமூகத்தை வழிநடத்துகின்ற அரச பொறுப்பு அதிகாரிகள் இதனால் தான் உருவாக்கப்படுகின்றார்கள் என்பதை மறந்துவிட முடியாது. லோயர் ஆக வேண்டுமா? நீங்க ஆட் செஞ்சா அது சாத்தியமாகும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபாரின் மினிஸ்ட்ரி இதுல வேலை கிடைக்கணுமா? ஆட் செய்யணும். இதுல உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டுமா? ஆட்சிக்கு பின்னால்தான் அது சாத்தியப்படுகின்றது. எம்பசிகள்ல பெரிய பெரிய பொறுப்புகளிலே நமக்கு வேலை வாய்ப்புகள் ஆட் செய்தால் நிச்சயமாக சாத்தியமாகின்றது. பொலிட்டிகல்ல ஈடுபடணுமா? எல்லாம் ஆட்சிக்கு பின்னால்தான் சாத்தியப்படுகின்றது. சமூக ஆய்வாளர்கள் உலகத்திலே ஆட் செய்தவர்கள் தான். எஜுகேஷனல் டிரெக்டர், கல்வி அதிகாரிகள் ஆட்சிக்கு பின்னால்தான் இது போன்ற தகுதிகளை நிச்சயமாக அடைய முடிகின்றது. டீச்சர்ஸ் பதவிகளா, பிஏ டிகிரிகளா, உலகத்திலே நமது நாட்டிலே இருக்கின்ற பாதுகாப்பு துறையிலே உயர் அதிகாரிகளுடைய அந்தஸ்துகளை அடைய வேண்டுமா? பிரிகேடியர் ஆக வேண்டுமா? மிகப்பெரிய பாதுகாப்பு உயர் அதிகாரிகளாக மாற வேண்டுமா? எல்லாம் ஆற்றுக்கு பின்னால தான் இந்த நாட்டையே நடாத்துகின்ற ஒரு ஊரை நடாத்துகின்ற ஜிஏ உடைய அந்தஸ்தை அடைய வேண்டுமா? ஆற்றுக்கு பின்னாலதான் சாத்தியமா ஜிஎஸ்துறை ஆற்றுக்கு பின்னாலதான். ஒன்றல்ல ரெண்டல்ல, உலகத்திலே பெற்றோர்கள் சிலர் இதனை புரிந்து கொள்வதில்லை. பிள்ளை ஆற்றுறையில் ஈடுபட்டால் என்ன படிச்சு என்னதான் செய்ய போறாய்? மிஞ்சி மிஞ்சி போனா 35-40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்க போகுது. எப்படி எங்கட காலத்தை இதனால கடத்துறது? உன்ன பக்கத்து விட்ட பாரு, அவனை பாரு, இவனை பாரு, வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் மாதம் 3.5 லட்சம் சம்பாதிக்கின்றார். எனவே இது வானம், மணி மைண்டட், பணம் 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 என்கின்ற அந்த சிந்தனை முஸ்லீம்களுக்கு உருவானதன் பின் விளைவாக இப்பொழுது பணத்தை உழைக்கின்றார்கள், ஆனால் படிப்பில்லாத சமூகமாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நாம் நடாத்துகின்ற எத்தனையோ, நாம் தேடி செல்லுகின்ற அரச நிர்வாகத்துறைகளிலே முஸ்லீம்களை காணுவது கிடையாது. ஏன்? நாம் பெற்று வளர்க்கின்ற எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேரன் பேத்திகள் நாளைக்கு படிக்கோனும் எங்களை சுற்றி இருக்கின்ற இந்த பாடசாலைகளில் தான். ஆனால் ஆத்துறையிலே முஸ்லீம்கள் ஈடுபடாத போது காலப்போக்கிலே எங்களுடைய பாடசாலைகளில் அதிபர் பதவியை தகுதி இல்லாத அதிபர்கள் பொறுப்பு ஏற்க வேண்டி வரும். இப்பொழுது நாட்டிலே நமது மத்திய மாகாணத்திலே இந்த நிலைமை நிலவிக்கொண்டுதான் இருக்கிறது. நிலவிக்கொண்டி எத்தனையோ மிகப்பெரிய பாடசாலைகள், ஆனால் பிரின்சிபல் குவாலிஃபைடான ஆக்கள் இல்லை. அடுத்த தரத்தில் உள்ளவங்களை வச்சு ஏதோ ஓட்டிக்கிட்டு தள்ளிக்கிட்டு போறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களை, ஏன் பிரின்சிபல்ஸ் உருவாக்குறது? பரலோகிபாயா, நாங்க தியாகம் செய்யணும், எங்கட மகனை படிப்புக்கு தியாகம் செய்யணும், எங்கட மகனை ஆட்சிக்கு நாங்க தியாகம் செய்யணும், எல்லாரும் பணத்தை உழைச்சேலா, பணம் மட்டும் முஸ்லீம்களுக்கு கூடியேலா, படிப்பாளிகள் கூடணும், டிகிரி ஹோல்டர்ஸ் கூடணும், நாட்டை நடாத்துகின்ற நிர்வாகத்துறையில இருக்கின்ற படித்தவர்கள் அதிகாரிகள் முஸ்லீம்களிலே உருவாக்கப்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, நேற்றும் கதைக்கின்ற போது ஒரு பாடசாலையிலே அங்கே சொன்னார்கள், நம்முடைய ஒரு இஸ்லாமிய பாடசாலையிலே அதற்கு தகுதி வாய்ந்த ஒரு குவாலிஃபைட் பிரின்சிபல் முஸ்லீம்கள் இல்ல நமது மத்திய மாகாணத்துக்குள்ளே. அதனால முஸ்லீம் பாடசாலையிலே ஒரு பிரின்சிபல் இருக்கிறாரு, அந்நிய பிரின்சிபல். யாரும் இல்லை, முஸ்லீம்கள் யாரும் இல்லை, படிக்க விருப்பம் இல்லை. படிச்சா டாக்டர் ஆகணும், படிச்சா கோர்ஸ் படிக்கணும், மெட் படிக்கணும், அதுக்கு பிறகு எந்த படிப்பு எங்களுக்கு வாடும். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பெரியதோர் ஒரு பின்னோக்கிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று பாருங்கள். நாட்டினுடைய நிர்வாகம் இதிலே முஸ்லீம்கள் செயல்பட வேண்டும். இன்று எந்த அளவுக்கு என்றால், ஏ லெவல் குவாலிஃபைட் ஆனவங்க எல்லாம் எல்லா பாடங்களையும் ஏ சித்தியை அடைகின்ற போது பயோ சயின்ஸ் 4 ஏக்களை எடுக்கிற போது அவர் மெத்துக்கு போறார், 2-3 ஏ எடுக்கும் போது கொமஸுக்கு போறார். அதுக்கு பிறகு சின்ன சின்ன, அதாவது தொங்கிக் கொண்டிருப்பவர்கள் ஆட்சை செய்கின்றார். ஒருவேளை தகுதியான பாடங்களை நடத்துகின்ற ஆசிரியர்கள் அமையாவிட்டால், அல்லது ஆசிரியர்கள் தங்களுடைய அமானிதத்தை சரியாக நிறைவேற்றாவிட்டால், அங்கே ஆட்சிக்காக ஒதுக்கிய பிள்ளைகளுடைய நேரம் வீணாக்கப்படுகின்றது. செய்கின்றார்கள், ஒழுங்கான வழிகாட்டல்கள், ஒழுங்கான கற்பித்தல்கள் இல்லாததன் காரணமாக, அல்லது கற்பித்தலிலே அமானிதம் பேணப்படாததன் காரணமாக செய்தாலும் பிள்ளைகள் செயலாகக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. ஆனால் இந்த நாட்டினுடைய நிர்வாகத்துறையிலே முஸ்லீம்கள் பங்கேற்பது பரந்துக்கிப்பாயா? அது ஆட்சிக்கு பின்னால்தான் சாத்தியப்படுகின்றது. சில வேளை அல்லாஹ்வுடைய இந்த பரந்து கிபாயாவை நிறைவேற்றுவதற்காக செய்ய தகுதி பெற்ற மாணவர்கள் கூட, செய்ய தகுதி பெற்ற மாணவர்கள் கூட அல்லாஹ்வுக்காக, இந்த நாட்டின் நிர்வாக தேவைக்காக, உங்களுடைய படிக்க முடியுமான மேல்நிலையிலிருந்து ஆத்துறையை நீங்கள் தெரிவு செய்து படைத்தால், அல்லாஹ்வுக்காக, சமூகத்துக்காக, எதிர்கால நிர்வாகத்துக்காக, நமது சமூகத்தை அரச துறைகளில் இருந்து வழிநடத்துகின்ற அந்த பொறுப்புக்காக நீங்கள் ஒரு தியாகத்தை செய்தால் கூட மாஷா அல்லாஹ் சில வேளை உங்களுடைய கெட்டித்தனத்தால் பெரும் பெரும் அதிகாரிகளாக மாறுகின்ற அந்தஸ்தை அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு வழங்குவார். இது சமூகத்துக்காக நீங்கள் செய்கின்ற சேவையாக அமைகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அண்மை காலமாக இந்த ஆர்ட்ஸ் துறையிலே முஸ்லீம்கள் ஈடுபட்டதன் விளைவாகத்தான் நமது இஸ்லாமிய கலாச்சார நிலையத்தில் கூட தொடர்ச்சியாக இரண்டாவது மூன்றாவது உலமாக்கள் பணிப்பாளர்களாக செயல்படுகின்றார்கள். படிக்கவில்லை என்றால், ஆர்ட்ஸ் தேவையில்லை என்று நாம் உதாசீனம் செய்திருந்தால் நமது கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்ல கூட அந்நியமனத்தான் டிரெக்டராக வைக்க வேண்டியவர். எனவே ஆர்ட்ஸ் துறை என்பது சாதாரணமான ஒன்றல்ல. நாம் ஒவ்வொருவரும் இணைய வேண்டும் இந்த துறையை வளர்ப்பதற்காக. ஒவ்வொருவரும் என்னுடைய பிள்ளையை நான் ஆர்ட்ஸ் துறையிலே ஈடுபடுத்தி நாளை ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரியாக மாற்றி அதன் மூலமாக ஒரு பெருமை அடையக்கூடிய, ஒரு சொர்க்கத்தை அடையக்கூடிய, சமூகத்துக்கு அந்த துறையிலும் சேவைகள் செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாம் கண்ணியத்துக்குரியவர்களே முன்வைக்க வேண்டும். அண்மையிலே மத்திய மாகாணத்திலே ஒரு மாவட்டத்தில் அகில அதாவது ஜம்இய்யத்துலுலமா அந்த பிரதேசத்திலே கிட்டத்தட்ட அரச உயர் அதிகாரிகள் 32 பேர்களை அழைத்து அவர்களுக்கு கௌரவிக்கின்ற நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. ஆனால் அரச துறைகளிலே உயர் அதிகாரிகளாக 32 பேர் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதில் கவலைக்குரிய விடயம் என்ன, எங்களுடைய ஒரு முஸ்லீமுடைய பெயர் கூட அங்கே வரவில்லை. இந்த நாட்டை நடத்துகின்ற பொறுப்பு அந்நியவர்களுடைய கைகளிலே அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. முஸ்லீம்கள் அதிலே பெயர் கெடுக்கப்பட்டுக் கொண்டு செல்கிறார்கள். ஏன் முஸ்லீம்களிலே பணம் பணம் என்கின்ற சிந்தனை அங்கே மேலோங்கி இருக்கின்றது. படிப்பு அறிவு நாட்டின் தேவை, சமூகத்தின் தேவை, எதிர்கால சமூகத்தை வளர்க்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அதற்கு நாம் பொறுப்பு வாய்ந்த ஒரு அதிகாரியாக மாற வேண்டும் என்கின்ற சிந்தனை எல்லாம் ஒரு தாழ்ந்த நிலையில் கவனிக்கப்படுவதன் விளைவாகத்தான் நாளுக்கு நாள் நமது சமூகம் படிப்பிலே கீழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்று பாடசாலைகளிலே குவாலிஃபைட் பிரின்சிபல் பற்றாக்குறை நிலவி வருகிறது. இப்படியே நாம் நம்முடைய துனியாவுடைய ஈடுபாட்டிலே இருந்தோம் என்றால், படிப்பை மறந்தோம் என்றால், ஆட்துறையிலே நமது பிள்ளைகளை ஆர்வப்படுத்தி ஆசை ஏற்படுத்தி அவர்களை ஊக்குவிக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், காலப்போக்கிலே நாம் ஒதுக்கி தள்ளப்பட்ட ஒரு சமூகமாக மாறுவோம். ஒரு பாடசாலையிலே மத்திய மாகாணத்திலே 96 ஆசிரியர்களிலே 21 ஆண் ஆசிரியர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க, மற்றதெல்லாம் லேடி டீச்சர். ஆனா ஸ்கூல் ஆண்கள் ஸ்கூல், ஆண்களுடையது, மாணவர்களுடையது. ஆண் ஆசிரியர்கள் குறைஞ்சு கொண்டு போறாங்க, எல்லாம் ரிசைன் பண்றாங்க. இதை ஒரு பாக்கியமாக நினைப்போம், பாக்கியமாக நினைப்போம். பணம் இருக்கும் இல்லாதிருக்கும் சமூகத்துக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு சேவையாக நினைப்போம். இது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக நினைப்போம். எல்லாம் விட்டுட்டு 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 போனா கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சமூகத்தினுடைய எதிர்காலம் நாளைக்கு மிக பயங்கரமான ஒரு கேவலமான நிலைக்கு சென்றுவிடும் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு பாடசாலையிலே 67 ஆசிரியர்களிலே 7 ஆண் டீச்சர்ஸ் மாதிரி, இதுவும் ஆண்கள் பாடசாலைகளிலே அண்மை காலமாக ஒரு கசப்பான உண்மைகள். ஆண் பிள்ளைகள் பெரும் பெரும் வளர்ந்த பிள்ளைகளை உண்மையில் பெண்கள் நிறைந்திருக்கும் இடத்திலே நடைபெற சாத்தியம் போதா, நடத்த முடியாது. சில பாடசாலைகளிலே டீச்சர்ஸ் மாற மண்ட குழம்ப வச்சிருக்கிறாங்க வாலிபர்கள். தெரியும் தானே இந்த காலத்துல வாலிபர்களுடைய துடிப்புகள், 1.5 மணிக்கு பெல் அடிச்சுட்டா டீச்சர் தொலைஞ்சி போங்களே, நீங்க போங்க, நம்ம நிக்கிறோம், நீங்க போனாத்தானே எங்களுக்கு போவேலும் என்று அவர்களுடைய கற்பித்தலை மதிக்காத ஒரு நிலை. பெண்களுக்கு இந்த ஆண்களை நிர்வாகம் செய்ய முடியாத ஒரு எங்களுடைய சமூகம், எங்களுடைய சமூகம் பாலாகி செல்லுகின்ற நிர்வாகத்திலிருந்து விடுபட்டு தாண்டோலித்தனமாக நடக்கின்ற ஒரு நிலையை நமது மாணவ சமூகத்திலே நாம் பார்த்து வருகின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிலையை தொடர விட அனுமதிக்க முடியாது. இதிலும் எங்களுடைய ஆண் ஆசிரியர்கள் ஒன்று ரிசைன் பண்ணுகின்றார்கள், அல்லது இந்த ஆட்துறையை விரும்பாததன் விளைவாக அங்கே நமது இஸ்லாமிய பாடசாலைகளில் கூட அந்நிய ஆசிரியர்களுடைய ஆதிக்கம் அண்மை காலமாக அதிகரித்து வருவதை காணுகின்றோம். அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கின ஃபர்லு கிஃபாயாவ நாங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். எல்லாரும் அல்லாஹ்ட கியாமத்தில் பதில் சொல்ல வேண்டி வரும். பதில் சொல்லும் எல்லாரும் குற்றவாளி. நிறைய அதிபர்களை உருவாக்கும், நிறைய ஆசிரியர்களை உருவாக்கும், நிறைய அதிகாரிகளை உருவாக்கும். ஹாஸ்பிட்டல்ல எங்களுடைய முஸ்லீம்கள் வேலை செய்யும், போலீஸ்ல ஆமையில எங்களுடைய முஸ்லீம்கள் வேலை செய்யும். ஒவ்வொரு துறையிலும் அதிகாரிகளை உருவாக்குகின்ற முதல் படி மாணவர்களை ஆற்றுறையிலே ஆர்வப்படுத்துகின்ற மிகப்பெரியதோர் பணி. இந்த பணியை பெற்றோர்கள் உணர வேண்டும். இந்த பணியிலே எங்களுடைய பிள்ளைகளை ஆர்வப்படுத்தவில்லை என்றால் கயாமத்தில் இந்த ஃபர்து கிஃபாயாவ வீணாக்கின குற்றம் நாங்கள் எல்லாரும் அல்லாட்டம் அதில் சொல்லியாகும். ஆனால் ஒரு அறிவருடைய சம்பளத்தை பாருங்கள், மசாலா ஒரு டாக்டர் சம்பளம் எந்த கூட செலவில்லை, குறைவாக இடவோடவான டாக்டர் சம்பளம் அதிபர் சம்பளம். கண்ணியத்தில் குறைவா டாக்டருக்கு என்ன கண்ணியம், ஒரு அதிபருக்கு எவ்வளவு கண்ணியம், எந்த குறைவும் இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, டீச்சர்ஸ் உருவாக்கும் உருவாக்காட்டி எங்க பிள்ளைகள் எங்க படிக்கிற, நாளைக்கு யாருக்கு படிக்க போறாங்க. பெண்கள் டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, ஆண்கள் உள்ளவங்க. நாங்கள் இதை ஒரு சேவையாக நினைப்போம். அல்லாத செஞ்சு கொண்டு போறேன். எத்தனையோ பேர், எத்தனையோ பேரை பாதுகாக்கிறேன் அல்லாஹ்வுடைய ஃபர்து கிஃபாயாவ நான் செஞ்சு கொண்டு போறேன் என்கின்ற அந்த உணர்வோடு நாம் இந்த துறைகளிலே ஈடுபட வேண்டும். தொடர்ந்தும் ஆர்ட்ஸ் துறை புறக்கணிக்கப்பட்டு வந்தால் ஃபர்து கிஃபாயாவ வீணாக்கின அந்த நிர்வாகத்துறையை பாலாக்கின அந்த குற்றத்தை அல்லாஹ் கியாமத்தில் எங்களுக்கு நிச்சயமாக தண்டிப்பார். எனவேதான் உயர்ந்த நீயத்தோடு நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும். ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கும். நான் ஜிஏ ஆகும், நான் பிரின்சிபல் ஆகும், நான் டீச்சர் ஆகும், நான் ஒரு ஃபாரின் மினிஸ்ட்ரியில ஒரு அதிகாரியா மாறும், நான் எம்பசியில வேலை செய்யறதுக்கு தகுதி உள்ளவன் நான் மாறும். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி ஒரு டார்கெட் வச்சு படிங்க. நான் லோயர் ஆகும், ஒரு டார்கெட் உள்ள படிங்க. பெற்றோர்கள் இதை ஆர்வப்படுத்துங்கள். அடிக்கடி பிள்ளைகளுக்கு இது போன்ற நிகழ்ச்சிகளிலே அவர்களை சம்மதப்படுத்துங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, எங்கடவங்க இந்த பணியை செய்ய முன்வராட்டி அந்நியவங்க நிச்சயமா முன் வருவாங்க. அப்படி வந்துட்டா நாங்க விரும்பாத விளைவுகள் எங்களுடைய நிர்வாகத்துறையிலே நாம் சந்திக்க வேண்டி வரும். பாடசாலைகள்ல குறிப்பாக அந்நியவங்க அதிகரிச்சிட்டாங்க. என்ன நடக்கும், ஏர்போர்ட் இருக்கிறேன், நாங்கள் அடிக்கடி போறவார இடம், எங்கட முஸ்லீம்களுக்கு தொழுவதற்கு ஒரு இடம் தேவை என்று போராடியதன் விளைவாக கண்ணியத்துக்குரியவர்களே, இது போன்று சுற்றி வர முஸ்லீம்கள் இருக்கின்ற பாடசாலைகள் இந்த நியமத்தை நாம் உதாசீனம் செய்தால் ஆட்சியிலே படிப்பதை கைவிட்டு விட்டு வேறு வேறு உலக ஆதாயங்களிலே நாம் ஃபர்து கிஃபாயாவை மறந்து ஈடுபட்டால் நாளைக்கு எங்கடம் வேகண்டாவும் வேகண்டாவினா அந்நியவங்க வருவாங்க. இன்னைக்கு ரெண்டு, நாளைக்கு நாலு, பிறகு பத்து, பிறகு இருபது, முப்பது பேர் வருவாங்க எங்கட பாடசாலை பக்கத்தில் எங்கட பள்ளி. ஆனால் அவங்க முப்பது பேர் சேரக்கொள்ள அவங்க அவங்கட தெய்வத்தை வணங்குறதுக்கு கொண்ட கொரு வருவாங்க, அதை வைப்பாங்க, அதை வணங்குவாங்க, அதுக்கு மணி அடிப்பாங்க, அதுக்கு ஒரு ஸ்பீக்கரை போடுவாங்க, அதுக்கு பிறகு முஸ்லீம்கள் குழம்புறாங்க. ஆ, விட கூடாது, எங்களுடைய பாடசாலை இதுல நாங்கிதான். அப்படி குழம்பவே குழம்பவும் இயலாது. இஸ்லாத்துல அனுமதியும் இல்ல. உங்கட கடமைய நீங்க செய்ய ரெடி இல்ல. உங்கட பிள்ளைய தியாகம் செஞ்சு சமூகத்தை பாதுகாக்க ஆட்துறையில படிக்க வைக்க நீங்க ரெடி இல்ல. அந்நியவங்க உள்ளுக்கு வந்தாங்க, அவங்கட தெய்வ சிலைகளை கொண்டு வந்து வைக்கும் போது உங்களுக்கு இப்ப ரோசம் வருகிறது. இந்த ரோசம் பலிக்காது. நாங்க அல்லாட நியமத்தை, அல்லாஹ் தந்த நியமத்தை நாங்க பாவி காட்டி நாளைக்கு எல்லாம்
பாபர் மசூதி இந்தியாவில் உழைச்சாங்க, பாபர் மஸ்ஜித் எல்லாம் கொதிச்சோம் கவலைப்பட்டோம். ஆனா உடைச்சது பள்ளி அல்ல, உடைச்சது கோவிலத்தான். ஏன் அது பள்ளியா இருக்கல்ல? தொழுதாத்தானே பள்ளி, பாங்கு சொன்னாத்தானே பள்ளி, முஸ்லீம்கள் வந்து போனாத்தானே பள்ளி, மின்பர்ல சிலை இருந்தா அது பள்ளியா? யாருடைய பிள்ளை? உடைக்கும் போது கோபம் வருகிறது, ஆனா அதுக்கு முன்னால யாரும் துள போகிறது இல்ல, பாங்கு சொல்லறது இல்ல, பள்ளி வாசல துடைக்க கூட்டறது இல்ல, ஏதாவது நடந்த பின்னால கொடி பிடிக்கிறோம். இதை அரசாங்கமும் அனுமதிக்காது, இஸ்லாமும் அனுமதிக்காது. அடுத்தவர்களுடைய உரிமைகளை பேரோடு அவங்கள மெஜாரிட்டி வார நேரம் அவங்களுக்கு தேவை மாதிரி எங்கட ஸ்கூல்ல அவங்களுக்கு ரெண்டு இடம் கொடுக்கத்தான் வரும். அவங்கள மத வழிபாட்டு தலங்களும் வரும். வந்த பிறகு கவலைப்பட்டு வேலையில் அல்லாஹ் நியமத்தை பயன்படுத்துவோம். நானும் கசம்னா பைனகம் மாயிஷத்தகம். அல்லாஹ் சொல்ற, நாங்க உங்களோட வாழ்க்கைய நாங்க பங்கு வச்சுட்டோம். எல்லாருக்கும் டாக்டர் ஆவேலாம், எல்லாருக்கும் இன்ஜினியர் ஆவேலாம், எல்லாருக்கும் முஃப்தி ஆவேலாம், எல்லாருக்கும் வியாபாரி ஆவேலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தந்தீங்களோ. எனவே நீங்க எல்லாரும் ஒரு பதவிக்கு வரையலாம், உலகம் நடக்காது அப்படி வந்தா. எனவே ஒவ்வொரு துறைகளிலே முஸ்லீம்கள் பறந்து விரிந்து பணம் மட்டும் நோக்கம் அல்ல, சேவை. எனது அறிவால் நான் சேவை செய்ய வேண்டும், சிலர் எனது பணத்தால் நான் சேவை செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு துறைகளிலும் சேவை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக செயல்பட வேண்டும், சொர்க்க சன்னாடி செயல்பட வேண்டும், பூரணோக்கோடு செயல்பட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல நியத்துகளை வச்சு படிப்போம். எங்கட முன்னோர்கள் மாஷா அல்லாஹ் 10-30 வருஷத்துக்கு முன்னால பாருங்க, எங்கட முன்னவர்கள் மூத்தவர்கள் எப்படி எப்படி இந்த அரசாங்கத்திலே ஒவ்வொரு துறைகளிலே இருந்தார்கள் என்று பாருங்கள். பாதுகாப்பு துறையிலா, மினிஸ்ட்ரியிலா, பார்லிமெண்டிலா, அரசாங்க அதிகாரிகளாகவா, எல்லா இடத்திலும் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மணி மைண்டட், பணம் பணம் சல்லி சொத்து என்கின்ற சிந்தனை வந்துருச்சு. அதனால படிப்புல முதலாவது கையை வச்சாங்க. இதனால பின்னுக்கு நாங்க புள்ள பெற்று வளர்க்கிற உலகம், எங்கட புள்ளால் வளர்ற சூழல், எனவே எங்கட புள்ளகளை வழி நடாத்த படித்த சமூகம் முஸ்லீம்களுக்குள்ள இருக்கும். இதனால பணத்தை அடைய கிடைக்காட்டியும் அல்லாஹ் உங்களோட சேவையால துன்யாலையும் ஆகரத்திலையும் அல்லாஹ் உங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை தருவான். எனவே இந்த ஆர்ட் துறை எங்களுடைய நாட்டு நிர்வாகத்தை நடாத்த தேவைப்படுகின்ற ஒரு துறை. இந்த துறையை உதாசீனம் செய்யாமல் ஆர்வப்படுத்துவோம், பிள்ளைகளை ஈடுபடுத்துவோம், சேவையோடு செய்வோம், அல்லாஹ்வுக்காக செய்வோம். துன்யாலையும் ஆகரத்திலையும் அல்லாஹ் நிச்சயமாக எங்களையும் எங்களது சமூகத்தையும் பாதுகாப்பார். இதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கின ஃபர்து கிஃபாயாவ பாதுகாத்த அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு நசீபாக்குவார். எனவே அல்லாஹ் தஆலா எங்கள் அத்தனை பேருக்கும் அவன் கட்டாயமாக்கிய இந்த ஃபர்து கிஃபாயா என்கின்ற துறையிலே, இந்த நிர்வாகத்துறையிலே குறிப்பாக எங்களுடைய முஸ்லீம்கள் ஆசையோடும் ஆர்வத்தோடும் ஈடுபட்டு இந்த நாட்டை நடத்தி செல்லுகின்ற நிர்வாகத்திலே முஸ்லீம்களும் பங்கு கொள்வதற்கு யா அல்லாஹ் நீ கிருபை செய்வாயாக. வாஆகிர தஆவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம். Allah